මීළඟට ගරු HMM හාරිස් මන්තුව උතුර විනාඩි 8ක් කාලයක් ලැබෙනවා.
විනාඩි 10ක් කිව්වා.
විනාඩි 8ක්. කාලය අඩු වෙලා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සභයිකි තලමි தாங்கும் கோர உறுப்பினர் அவர்களே, இன்று உள்ளூராட்சி சபைகள் சட்ட திருத்தத்தில் குறிப்பாக இளைஞர்களை உள்வாங்க வேண்டும், இளைஞர்களுக்கு உரிய பங்களிப்பு வழங்கப்பட வேண்டும், வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை சம்பந்தமான திருத்தம் இந்த சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது நாட்டுக்கு இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை, இளைஞர்கள் இந்த நாட்டின் நிர்வாகத்தில் பங்காளிகளாக மாற்றப்படும் என்பது என்னுடைய மற்றும் இந்த நாட்டு இளைஞர்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை ஒரு வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதோடு, குறிப்பாக இப்பொழுது உள்ளூராட்சி மன்றத்தில் வேலை செய்கின்ற, கடமை புரிகின்ற இந்த நாட்டில் உள்ள 8400 பேர்கள் இன்னும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு பெற முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக பல மாகாணங்களின் கவர்னர்கள் உரிய உள்ளூராட்சி அமைச்சுடன் தொடர்ந்து முயற்சி செய்தும் இன்னும் அந்த நியமனத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்றுதான் நான் பிரயத்தப்படுத்துகின்ற கிழக்கு மாகாணத்தில் 930 அந்த கடமை புரிகின்றவர்கள் நிரந்தரமான நியமனத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே எமது உள்ளூராட்சி அமைச்சர் இந்த நியமனங்களை கூடிய விரைவில் செய்ய வேண்டும் என்றால், நாட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பல பிரச்சனைகளை இவர்கள் எதிர்நோக்குகின்ற இவர்களுடைய இந்த குறை தீர்க்கப்பட வேண்டும். அதே போன்றுதான் சுகாதார அமைச்சில் டெங்கு ஒழிப்பு வேலையில் சேர்ந்திருக்கின்ற அந்த சௌரர்களும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இன்று 3400 பேர் மட்டில் இன்று நிரந்தர நியமனத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் அவர்களுடைய ஒரு உண்ணாவிரத போராட்டம் அம்பாறு காரைதீவு பிரதேசத்தில் நடைபெற்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கு உறுதி கூறியிருந்தோம். இது சம்பந்தமான நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சரிடம் நாங்கள் சந்தித்து பேசுவோம் என்று. எனவே இந்த சபை அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன். இங்கு எனக்கு முன்பு பேசிய சௌரர் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திலான் பிரேரா அவர்கள் பல முக்கிய விடயங்களை பேசியிருந்தார். இந்த சபையில் எங்களுடைய கௌரவ நீதி அமைச்சர், இந்த நாட்டின் ஒரு சிரேஷ்ட முக்கியமான தலைவர்களில் ஒருவர், ஒரு சிறந்த ஜனாதிபதி சட்டத்தரணி, குறிப்பாக எங்களுடைய திலான் பிரேரா அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார், 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களுடைய அவர்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும், அவர்களுடைய அவர்களுக்கு அதிகார பகிர்வை அளிக்க வேண்டும் என்று அவர் இந்த இடத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே, மாகாண சபையினுடைய அதிகார பகிர்வு என்பது உண்மையில் இன்று வடகிழக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள புத்திஜீவிகள் அரசியல் தலைமைகள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம். ஆனால் 2009 யுத்தம் முடிந்த பின்பு இன்று 14 2023 நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் துரசவசம் என்னவென்றால், எங்களுடைய வடகிழக்கு மாகாணத்தில் தென்பகுதியில் நடைபெறுகின்ற பாரிய அபிவிருத்தி பணிகள் நடைபெறுவதில்லை என்று இன்று மக்கள் எங்களுடன் மிகவும் கவலையுடன் விசனத்துடன் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் அன்று இளைஞர்களாக இருந்த பொழுது யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது சொல்லுவார்கள், யுத்தம் காரணமாக கிழக்கு மாகாணத்திலோ வடக்கிலோ அபிவிருத்தி செய்ய முடியாது, அதற்கான நிதிகள், அதற்கான வெளிநாட்டு நிதிகள் வர முடியாது, யுத்தம் காரணமாக தரமாட்டார்கள் என்று சொன்னார்கள். யுத்தம் முடிந்த பொழுது நாங்கள் எல்லோரும் ஆசையோடு இருந்தோம், எங்களுக்கு ஹைவே வரும், அதே போன்று எங்களுடைய அம்பாறை மாவட்டத்துக்கு மட்டக்களப்பு மாவட்ட மட்டக்களப்பு நகரிலிருந்து ரயில் பாதை அமைக்கப்பட்டு ரயில் வரும், அதே போன்று தென்பகுதியில் உள்ளது போன்று பெரும் மகநாட்டு மண்டபங்கள், அதே போன்று பெரும் மாணவர்களுக்குரிய பொது நூலகங்கள், பூங்காக்கள் என்று நாங்கள் பெரும் அபிவிருத்தி பணிகளை எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த அபிவிருத்தி பணிகள் குறைந்த அளவு கிழக்கு மாநிலத்துக்கான எக்ஸ்பிரஸ்வே ஹைவேக்கான ஒரு திட்டம், அந்த திட்ட அதாவது வரைபடம் கூட இன்னும் தயாரிக்கப்படாமல் இருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமான விடயம். எனவேதான் கௌரவ அமைச்சர் அவர்கள், இந்த சபையில் இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த 13வது திருத்த சட்ட என்பது ஒரு பாராளுமன்ற மூன்றிலிருந்து பெரும்பான்மை உட்பட்ட விடயம். ஆனால் அதற்கு முன்பு அங்கிருக்கின்ற மக்களுடைய அபிவிருத்தி தேவைகள், அங்கிருக்கின்ற யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட விதவைகளுடைய வேலை வாய்ப்புகள், அதே போன்று இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள், குறிப்பாக கைத்தொழில் பேட்டைகள் என்பன, இந்த குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் முன்னுரிமை அளித்து அமைக்கப்பட வேண்டும் என்று அந்த மக்களின் பிரதிநிதி என்ற சார்பில் பேசுகின்றேன். அதே போன்றுதான் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் சம்மாந்தரை பிரதேசம் ஒரு பெரும் பிரதேசம். நான் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சராக இருந்த பொழுது அந்த பிரதேசத்தை நகர சபையாக மாற்றி தருமாறு அந்த பிராந்தியத்தின் பள்ளிவாச சம்மேளனம் புத்திஜீவிகள் கேட்டுக்கொண்டார்கள். அது சம்பந்தமான வேலைகள் ஆரம்பித்த பொழுது நான் வெறுமனே 5 மாதங்கள் தான் ராஜாங்க அமைச்சராக இருந்தேன். பின்பு தேர்தல், அதன் பின்பு புதிய அரசு என்ற காரணங்களால் இன்று அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. எனவே அதனை உள்ளூராட்சி அமைச்சர் அவர்கள் இன்னும் தாமதிக்காமல் இன்று பல நகரசபைகள் மாநகரசபையாக்கப்பட்டுள்ள நிலைமையில் அந்த பிரதேசபை நகரசபையாக மாற்றப்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று எங்களுடைய கல்முனை தொகுதியில் இன்று கடல் அரிப்பு மிகவும் வேகமாக உருவெடுத்து வருகின்றது. இது சம்பந்தமாக கௌரவ ஜனாதிபதி அவரிடம் பேசி அதற்கான அவர் சில நடவடிக்கை எடுத்த காரணமாக இப்பொழுது மாளிகைக்காடு சாய்ந்தமர வரை அந்த மேலைக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சில காலதாமதமாகின்றது. எனவே அந்த பணிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் இதற்கு பொறுப்பான கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தை வேண்டிக் கொள்கின்றோம். அதே போன்று மிகுதி கல்முனை பாண்டிருப்பு மருதமுனை வரையுள்ள பிரதேசங்களுடைய கரையோர பாதுகாப்பு சம்பந்தமாகவும் நிதி ஒதுக்கீடு செய்வதாக வாக்குறுதி அளித்துள்ளார்கள். அந்த நடவடிக்கையும் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் இன்று எமது காசாவில் நடக்கின்ற அந்த கொடூரம் சம்பந்தமாக எங்களால் அந்த சபையில் பேசாமல் இருக்க முடியாது. அங்கு நடப்பது ஒரு மனித ஒரு படுகொலை. அந்த இஸ்ரேல் நாடு இன்று உலக நாடுகளின் எந்த ஒரு நாட்டுடைய கோரிக்கையையும் உதாசீனம் செய்துவிட்டு இன்று காசாவில் மக்களை நிமிடத்துக்கு நிமிடம் படுகொலை செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உலகத்தில் பாதுகாப்பு சபையில் இருக்கின்ற நாடுகள் வாய்மூடி மௌனமாக இருக்கின்ற நிலைமையில் நேட்டோ வெறுமனே பார்வையாளராக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வரலாற்றில் எந்த மனித இனப்பட கொலையாளிய ஹிட்லரை கொடூரமானவர் என்று வரலாறு சொன்னதோ, அவரை எதிர்காலத்தில் உலகத்தில் அவரை ஒரு நாயகராக மாற்றுகின்ற ஒரு பணியினை நெதஞ்சாகு செய்து கொண்டிருக்கின்றார். நெதஞ்சாகவும் ஹிட்லருக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் ஹிட்லர் ஒரு ஹீரோவாக மாறுகின்ற ஒரு வரலாற்று புத்தகத்தை படிக்கின்ற மாணவர்கள் படிக்க தொடங்குவார்கள். உலகத்தில் இந்த காசா பிரச்சனை என்பது உலக அமைதி, உலகத்தில் இருக்கின்ற சமாதானத்தை விரும்புகின்றவர்களுடைய நிம்மதியை குலைத்து இது ஒரு விபரீதத்துக்கு செல்லும் விடும் என்று முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா ஒரு தருவாயில் நாங்கள் இன்று அமெரிக்காவுடைய நம்பிக்கை இழந்து ஐரோப்பாவுடைய நம்பிக்கை இழந்து நிற்கின்ற தருவாயில் இந்த பார்லமெண்டத்தில் இருக்கின்ற 157 பார்லமெண்ட உறுப்பினர்கள் இன்று கையொப்பமிட்டிருக்கின்றோம். ஐக்கிய நாடு சபை காரியாலயத்துக்கு கொண்டு சென்று கொடுக்க இருக்கின்றோம். எனவே இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எங்களுடைய நல்ல உள்ளம் படைத்த இனபேதமற்ற ரீதியில் கட்சி பேதமற்ற ரீதியில் செயற்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.
சத்திகர் மந்துமணி வினாடி கரு விஜயதாஸ் ராஜபக்ச வினாடி பாகக்காலே கிளம்பினோம்.
கரு சபாபதி துமணி, அத தின கலஹ பத்ரவதி ஜாதிக பிக்ஷு கிலானோபஸ்தான மாத்தியஸ்தான வாரே பணத் கெட்டும்பத் சம்பந்த வச்சன கீப்பியாக் கதா கிரிமட்ட லபியம் பிலிபந்த மம சத்துட்டு வேணவா. விசேஷம் மெம இஸ்தானே நிர்மாத்ரு சுவாமின் வான்சே விதியட்ட மெம இஸ்தானே பவத்வாகினையான பூஜ்ய தெல் தொட்ட விமல கீர்த்தி தம்மரத்தன நாயக ஹிமிபாணன் வான்சேகே சத்கிரியா வாக்குதியட தமாய் மெம மத்தியஸ்தானே ஆரம்ப வேண்டே. விசேஷம் அப்பகே கரு ராஜ்யமாத்திய அனுராத ஜாரத்த மதித்துமாகே பியா அக்ராமாத்திய திமு ஜாரத்த மதித்துமா இன்ன காலி பட்டான் நாயக சுவாமின் வான்சே சமக இதாமாத்ம லங்க மித்ரசிலி சகசம்பந்தாவே பெவத்துனா உன்வான்சேகே அவவாத அனுசாசனா லபாக நீமட்ட இட்டபு அக்ராமாத்திய திமு ஜாரத்ன மேத்துமா கட்டுத்து கருப்பு பாவ அப்பிதான். அப்பேராட்டே தீன சாஸ்கிருதி அணுவ போஹோ தேனா போஹோ தேவால் பலாபுருத்தின்னே சியலு தேவால் ரஜே மெதிஹாத்வெலா அமைத்தியொரு மெதிஹாத்வெலா மகாஜன முதலெங் சிதுக்கல யுத்துயி கேலா பார ஹெதுவாத் ரோஹல் ஹெதுவாத் வினத் பொது கட்டயுத்தாக் சம்பந்தோ உனாத் ஏவகே மதையாக் தமை அப்பே ஜனதாவ துல வெடி வசேன் திபேன் ஹபை மே மே இதாமாத்ம ஆதர்சமத் கிரியாவாக் எவனி யதீம்பலின் துறவ நாயக சுவாமீந்திரன் வான்ச கல்பனா கரா உன்வான்சேகே நாயகாத்விய சா மெதிஹத்வீம துலம மேவகே பிக்ஷு கிலானோபஸ்தான மத்தியஸ்தானிய காரம்பக்கரான் டோடுக்கில அப்படி தானோ மே ஸ்தானே இதாமாத்ம சார்த்தகவ பவத்வாகினே அன ஸ்தானிய புதுன்வான்சே தேசனா கரப்பு தர்மையானுவ கிலானுபஸ்தானே கேல கியான்னே இதாமாத்ம வாட்டின மகு புண்ணிய கர்மையா கிலானுபஸ்தானே வேதகத்கம கொத்தெக்து கேல பெண்ணும் கருணவனாங் இதாமாத்ம ரோகாத்துர தாத்வேகட்ட பத்வலா ஹிட்டப்பு புதுராஜானன் வான்சேகி காலே பூத்திகத்த திஸ்ஸ தெருன்வான்சேட்ட சாத்து சப்பாயம் கரான உபஸ்தான கரான வடமக்கரே புதுராஜானன் வான்சே உன்வான்சேம வடம கரலா ஏ கிலன்னு ரோகியு பிக்ஷுன் வான்சேட்ட அப உபஸ்தான கரலா பிரிசிது கரலா ஔஷத லபாதியில நிரோகி தாத்வேட பாத்கலா இம தாத்வேட பாத்கரா வித்தரக்னே புதுன்வான்சே அப்பிட தேசனா கரா கௌரு ஹரிக்கனே கிலானுபஸ்தானே கரணவனாங் ஏக சலக்கணவ கேல புதுராஜானன் வான்சே உன்வான்சேட உபஸ்தான கிரிமா கிளேசட்ட ஏ தரம்ம வட்டினா புண்ணிய கர்மையாக கேனக தமை ஏக்கே அதாஸ் வேண்ணே. ஏ அணுவ அப்பி அப்பி பூஜ்ய தெல் தொட்ட விமல கீர்த்தி தமரத்தன நாயக ஹிமிபானன் வான்சே விசின் மே சிது கரகின அணு லபன சத்காரிய அப்பி இதாமாத்மா அகே கரன் அத்தர விவஸ்தாதாயக விதியட்ட இட்டு சக்தியாக வென்ன அவசிய நீதி ராமுவ சகஸ்கரல தென்னு அப்பிட்ட ஹக்கியாவ லபியம பிலிபந்தவாத் அப்பிட்ட சதுடாக தேனோ. ஏ வகேம மே சாசனிக காரணா சம்பந்தவ தவத் வேதகத் கருணாக் விதியட்ட அப்பி சலக்கணவா அப்பி ஆண்டு கிரம விவஸ்தாவே சந்தான் கரல திபெனவா அப்பே விஹார தேவால கம் சம்பந்தவ விஹார தேவால கம் பணத்தட்ட வேட்டின தீபல சம்பந்தவ யம் ஆரவுல் கெட்டும் அதி உணவு அவஸ்தாவலதி ஏவ விசந்தளது என்ன வினமோ அதிகரணையாக ஆரம்பக்கிறான்னு பலே தீனோ கேள மே பார்லிமெண்ட் எசதா நீதி சம்பாதனைக்கிறான் பலே தீனோ. அபே பகுகி அருது 40 கதவேல அப்பிதாவ எவனி நீதி ராமுவாக் மே விவஸ்தாதாயக விசிங் සම්පාදනය කරලා සම්මත කරලා දීලා නැහැ. ඒකේ ප්‍රතිඵලයක් විදිහට අද බොහෝ වෙහෙර විහාරස්ථාන සම්බන්ධව, විහාරාධිපති ධූරයන් සම්බන්ධව, විහාරස්ථානයට අයත් යම් කිසි දේපලක් සම්බන්ධව ආරවුල් ඇති වුණාම අපේ රටේ සාමාන්‍ය නීති යටතේ සාමාන්‍ය අධිකරණයට, ඒ කියන්නේ දිසා අධිකරණයට ගිහිල්ලා නඩු විසඳ ගන්න සිද්ධ වෙනවා. මේ ක්‍රියාවලිය තුළ බොහෝ ප්‍රායෝගික ප්‍රශ්න මතුවෙනවා. භික්ෂුන් වහන්සේලා සාමාන්‍ය අධිකරණවලට ගිහිල්ලා සාක්ෂි දෙන්න බොහෝ කාලය ගත කරන්න, ඒ වගේම සාමාන්‍ය අධිකරණවල ගතවන කාලය ඉතා දීර්ඝයි. ඒක නිසා මේ ආගමික සංහිඳියාවට, ආගමික පැවැත්මට මෙම තත්ත්වය ඒ තරම්ම සුබදායක නෑ. අනිත් පැත්තෙන් ගත්තම අපේ භික්ෂුන් වහන්සේලාගේ ගෞරවයට මෙතනින් ලොකු හානියක් සිද්ධ වෙනවා. ඒක නිසා අපේ ආණ්ඩුක්‍රම විවස්ථාව නිර්මාණය කරපු උදවිය, ඒ නිර්මාණය කරද්දිත් සැලකිල්ලක් දක්වලා තියෙනවා, අවබෝධ කරගෙන තිබෙනවා මේ සම්බන්ධව වෙනමම අධිකරණ පද්ධතියක අවශ්‍යතාවය. අපි දන්නවා මුස්ලිම් නීතිය ගත්තොත් ඉස්ලාම් භක්තිකයන්ට ඒගොල්ලන්ගේ ආගමික ආයතන මුස්ලිම් පල්ලි සම්බන්ධව ඇතිවෙන ආරවුල් විසඳන්න
බොතේ කාලය අවසන්.
හරි, වෙනම ක්‍රියාවලියක් සකස් කරලා දීලා තියෙනවා වකුෆ් මණ්ඩලය වගේ දේවල්. නමුත් අපි විහාර දේවාලකම් සම්බන්ධව කටයුතු කරලා නැහැ තාම. අපි මේ වන විට ඒ පිළිබඳව මූලික පනත් කෙටුම්පත සකස් කරලා තියෙනවා. ඉදිරියේදී අතිගරු මහානායක අනුනායක නායක හිමිපාණන් වහන්සේලාට ඉදිරිපත් කරලා උන්වහන්සේලාගේ අදහසුත් ලබාගෙන පනත මේ පාර්ලිමේන්තුවට ඉතා ඉක්මනට ගෙනවිත් සම්මත කර ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා. බොහොම ස්තුතියි සභාපතිතුමනි.
ඔතුමාට මම කතා කරා අර මහර පල්ලිය ගැන. ලොකු චෝදනාවක් තියෙනවා ඒ පල්ලිය ඇතුළ වෙන ආගම කටයුතු වලට පාවිච්චි කරනවා කියලා. ඒක ගැන ඔබතුමා වෙලාව මේක මොනවද තත්ත්වය කියලා අපට කියන්න බැරිද? අවුරුදු 97කට වැඩි කාලයක් පල්ලි විදියට පාවිච්චි කරා. බෝම්බෙන් පස්සුව තමයි ඒගොල්ලෝ වහලා ඊට පස්සුව දැන් වෙන ආගම කටයුතු වලට දීලා තියෙනවා. ඒක මේ රට ඇතුළ ඒ වගේ දේවල් කරන එක සාධාරණයක් නැහැනේ ගරුමතුමා.
ගරු සභාපතිතුමනි, මේ කියන කාරණය පිළිබඳව මට කීප දෙනෙක් කතා කරා. මම මේ පිළිබඳව සම්පූර්ණ විස්තරයක් බන්ධනාගාර කොමසාරිස් ජෙනරල්වරයෙක්ෙන් ලබා ගත්තා. ඒ අනුව එම ස්ථානයට කාලයක් පිටස්තරයට එන්න අවසර දීලා තියෙනවා. ඒ අවසර දීපු කාල සීමාව තුළ දිගින් දිගටම වෙච්ච දේ තමයි පිට පාර්ශ්වයන් විසින් මේ පල්ලියට එන මුවාවෙන් නොයෙකුත් විෂමද්‍රව්‍ය ඉරගෙදර ඉන්න ඇතුලේ ඉන්න අයට ලබා දීමට කටයුතු කරලා තියෙනවා. ඒක නිසා තමයි එය බලක්වල තිබෙන්නේ. එතකොට මහර හිරගෙදර මුස්ලිම් ආගමික ඉස්ලාම් භක්තිකයන්ට ආගමික කටයුතු කරන්න වෙනමම ස්ථානයක් තියෙනවා. කතෝලික අයට වෙනමම ස්ථානයක් තියෙනවා. හින්දු බෞද්ධ මේ සියලු ආයත සියලු කණ්ඩායමටම ආගමික කටයුතු සිදු කිරීම සඳහා ස්ථාන හතරක් වෙන් කරලා ඒ කටයුතු සාර්ථකව සිද්ධ කරගෙන යනවා. එතකොට මේ ස්ථානයට පිටස්තර අය ඒක ඉස්ලාම්ද බෞද්ධද කියලා අදාළ නැහැ. පිටස්තරයෙන් අය එන අය වළක්වල තිබෙන්නේ වෙන කිසි හේතුවක් නිසා නෙවෙයි. මේ හරහා බන්ධනාගාරය ඇතුළට ඉතාම සූක්ෂම ලෙස විෂමද්‍රව්‍ය ආපු නිසා ඔබතුමාට වගකීමෙන් කියන්නේ එම ගොඩනැගිල්ල වෙනත් කිසිදු ආගමික කටයුත්තක් වෙනුවෙන් භාවිතා වෙලත් නැහැ, භාවිතා වෙන්නෙත්
නැහැ. එහෙනම් ඒ ඔබතුමා කියන චෝදනාවක් තිබ්බා නම් ඒකට වේලාසනෙන් ඒක නතර කරන්න තිබුණානේ. පාස්ක බෝම්බෙන් පස්සෙ ගොඩාක් දේවල් වුණානේ. ඒකෙන් එක වැඩක් විදිහට තමයි මේක නතර වෙලා තියෙන්නේ. ඔබතුමාට ඔබතුමා හරි වෙන්න පුළුවන්. නමුත් ඔබතුමාට මේ නිලධාරිවරු දෙන පණිවිඩයනේ ඔබතුමා මෙතන කියන්නේ. ඒ නිසා අපිට පොඩි වෙලාවක් දෙන්න මේ නිලධාරිවරුත් ආරාධනා කරලා අපිට පොඩි වෙලාවක් දෙන්නකෝ. අපි මන්ත්‍රීවරු එවිලා ඒ ට්‍රස්ටි බෝඩ්ත් එක්ක එවිලා සාකච්ඡා කරන්න.
ගරු සභාපතිතුමනි, මේ අපේ ගරු මන්ත්‍රීතුමාට තවදුරටත් සැකයක් තියෙනවා නම් මම තවදුරටත් සොයලා බලන්න, සාකච්ඡා කරන්න, කටයුතු කරන්න.
බොහොම ස්තුතියි. මිනාට ගරු නිමල් පියතිස්ස මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් ලැබෙනවා.
මුලාසන ආරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, අද දවසේ නව කෙටුම්පතක් විදිහට අපේ සමාජයේ සහ අපේ මූලික වගකීමක් විදිහට අසරණ වෙච්ච ඒ වගේම රෝගීව කටයුතු කරන රෝගීව වෙසෙන තවත් පැත්තකින් වයෝ වෘද්ධව සිටින ස්වාමින් වහන්සේලා පදනම් කරගෙන උන්වහන්සේලා රැකෙන ආකාරයේ අවස්ථාවක් නැතන් ගලහා භද්‍රවතී ජාතික භික්ෂු ගිලානෝපස්ථාන මධ්‍යස්ථාන විදිහට නීත්‍යානුකූලව විශේෂයෙන් ස්ථානගත කිරීම සඳහා වෙච්ච සාකච්ඡාවක් සිදුවමින් පවතින අවස්ථාවක්. මම හිතනවා මේ අවස්ථාව ඉතා වැදගත් අවස්ථාවක්. ඒ අවස්ථාව ඉතා වැදගත් අවස්ථාවක් වගේම ඒ අවස්ථාව පාදක කරගෙන මේ මාතෘකාව පිළිබඳව විවාදයේ විවිධාකාරයට කතා බහ කරමින් මම හිතනවා වෙනත් වෙනත් විවිධ අවස්ථාවන් පාදක කරගෙන ඒ මාතෘකාව උපයෝගී කරගෙන සාකච්ඡා විශාල ප්‍රමාණයක් ක්‍රියාත්මක වුණා, ඉදිරිපත් වුණා. ඉතින් මම කල්පනා කරනවා මේ කාරණේට අදාළව ගත්තොත් විශේෂයෙන්ම මේ කෙටුම්පත ඉදිරිපත් කරපු අපේ සෞඛ්‍ය අමාත්‍යතුමා වෙත ඒ ස්තුතිය පුද කරන ගමන්ම ඒ කාලෝචිත සහ කාලීන ඉතා වැදගත් කෙටුම්පතක් විදිහටත් ගෞරවයෙන් සිහිපත් කරනවා. ඒ අත්‍යවශ්‍ය සමාජ යුතුකමක්, සමාජ වගකීමක්. ඒ වගේම මූලාසනාරූඪ ගරු මන්තුමනි මේ කාරණේම ඉලක්ක කරලා කතා කරනවට වඩා මේ සමාජයේ අද පවතින විවිධ වාතාවරණයන් පිළිබඳවත් යම් ප්‍රමුඛතාවයක් දක්වමින් අදහස් දක්වන්නට අපිට සිද්ධ වෙලා තිබෙනවා. මම හිතනවා මූලාසනාරූඪ මන්තුමනි ඔබතුමත් පළාත් සභා නියෝජනය කරපු කෙනෙක්, මමත් පළාත් සභා නියෝජනය කරපු කෙනෙක්.
සමාවෙන්න ගරු මන්තුමා, සභාවේ කටයුතු ඉදිරි කරගෙන යාමට කාලය ලබා දීමට සභාව එකගද?
එකගයි.
හරි,
ඔබතුමා කතා කරන්න.
හොඳයි, මූලාසනාරූඪ ගරු මන්තුමනි අපි පළාත් සභා නියෝජනය කරපු, ප්‍රාදේශ සභා නියෝජනය කරපු මන්ත්‍රීවරු. මම හිතනවා මම පළාත් සභා, ප්‍රාදේශ සභා, පාර්ලිමේන්තු කියන කාලය ගත්තම වසර 15ක කාලයක් පළාත් සභා නියෝජනය කරපු, ඊට පෙර ප්‍රාදේශ සභා නියෝජනය කරපු, 2020ට පසු පාර්ලිමේන්තු නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක්. ඉතාම දීර්ඝ කාලයක්. එතකොට අධ්‍යක්ෂින් මතින් ගත්තොත් විශාල අධ්‍යක්ෂින් ප්‍රමාණයක් අපට තිබෙනවා මේ මහා පොළවේ. මහජන නියෝජිතව පිළිබඳව, දේශපාලනය පිළිබඳව, පරිපාලනය පිළිබඳව, රාජ්‍ය නිලධාරීන් පිළිබඳව වගේම විවිධ ශේස්තර සම්බන්ධ. ඒ වගේම අපි පළාත් සභාවල ඇමතිවරු විදිහට කටයුතු කරපු අය. මොකද මම මේ කාරණේ ඉදිරිපත් කරන්නට හේතුව අද පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු විදිහට අපි සමාජයේ බොහොම සතුටින් ගැවසෙනයි නෙවෙයි. පාර්ලිමේන්තුවේ අභ්‍යන්තරයේත්, පාර්ලිමේන්තුවේ බාහිරවත් අපි ඒ සතුට, තෘප්තිය, භුක්ති විඳිමින් මේ සේවාවන් වල නිරත වෙනයි නෙවෙයි බවට පත් වෙලා තිබෙනවා. ඊට ප්‍රධාන හේතුව තමයි විශේෂයෙන් මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු 225 පිළිබඳවම හදලා තියෙන කෘතිම විකෘති දුෂ්ට මතය. අපි වග කිව යුතු නැහැ. මේ 225ම හොරු කියලා කිව්වොත් මේ 225 හොරු කියලා කියන එකට අපි අදාළ නැහැ. අපි ප්‍රාදේශ සභා නියෝජනය කරපු, පළාත් සභා නියෝජනය කරපු, පළාත් ඇමතිකම් නියෝජනය කරපු, දැන් පාර්ලිමේන්තු නියෝජනය කරන මන්ත්‍රීවරු විදිහට කවම දායකවත් අපි බ්ලැක් ලිස්ටඩ් අය නෙවෙයි සමාජයේ ඉදිරියේ. අපි ප්‍රාදේශ සභාවල ඉන්නකොටත් අපි බොහොම ගුණාත්මක සේවාවක්, ආදර්ශමත් සේවාවක් ලබා දීපු අය. අපි පළාත් සභාවල ඉඳිද්දිත් මන්ත්‍රීවරු විදිහට වැඩ කරද්දි, පළාත් ඇමතිවරු විදිහට වැඩ කරද්දිත් අපි බොහොම ආදර්ශමත් විදිහට බ්ලැක් ලිස්ට්ල් දෙ නැතුව බොහොම ආදර්ශමත් සේවාවන් සපයපු අය. පාර්ලිමේන්තුවට ආපු දවසේ ඉඳලත් අපි ජනතා විරෝධී කටයුතු වල නිරත වෙච්ච අය නෙවෙයි. ඒ නිසා මම හිතනවා අද අපිට කම්පනයක්, කනගාටුවක් තිබෙනවා. අපි වෙන ශේස්ත්‍රවල කටයුතු කරා නම් ඒ ශේස්ත්‍රවල අපි උපරිමෙන් ඉදිරියට ගිහිල්ලා අපේ හැකියාව, දක්ෂතාවය, අපේ විවිධ නිපුණතාවයන්, විවිධ හැකියාවන් අපි යොදලා අද අපි අපේ පෞද්ගලික ජීවිතයේ මෙරට හෝ පිටරටකදී අපි මං හිතනවා ඒ පහසුකම් භුක්ති විඳිනවා. හැබැයි අද අපි ආපස්සට හැරිලා බලද්දි අපි කරපු කැපකිරීම, අපි කරලා තියෙන ඒ විවිධ විදිහේ සේවාවන් ඇතැම් විටක අපි ජීවිතවලින් පවා වන්දි ගෙවන්න අපිට නිශ්චිත නියමිත වෙලාවල් නිර්මාණය වෙලා තිබුණා. ඒ සියල්ල දෙස ආපස්සට හැරලා බලද්දී අද අපි පාර්ලිමේන්තුව නියෝජනය කරත් ආපස්සට හැරලා බලද්දී කලමනාකරන විද්‍යාවේ තියෙනවා යෙදවුම සහ ප්‍රතිඵලය. එතකොට අපි යොදවලා තියෙන යෙදවුම ගත්තොත් ඒ යෙදවුමට සාපේක්ෂව ප්‍රතිඵලයක් අද මහජනතාව අපි භුක්ති විඳිනවාද? සුද්දගෙන් පස්සේ ගත වෙච්ච මුළු සමස්ත කාලය පුරාවටම අපේ රට ගත්තොත් ලෝකයේ වෙනත් රටවල් එක්ක සංසන්දනය කරද්දි මොන තරම් ස්වභාවික සම්පත් තියෙන රටක්ද? හිරු එළිය පැය 12ක් ලැබෙන, ඒ වගේම ධීවර කර්මාන්තයක් රට වටේ තියෙන, රට මැද ගත්තොත් මිරිදිය කර්මාන්තය තිබෙන, මහත් සරුසාර මහා පොළොවක් තියෙද්දි, ගල් පර්වතයක් වුණත් අස්සද්දලා විශාල අස්සන්නක් ලබා ගන්න පුළුවන්කම තියෙද්දි, අපේ විවිධ සංවර්ධන කටයුතු වලට අවශ්‍ය කරන පාරිසරික සාධක ඕන තරම් තියෙද්දි, ඊට උමනා කරන මානව සම්පත ඕනෝටත් වඩා තියෙද්දි, හැම අතකින්ම ගත්තම ඒ වගේම කෘෂි භෝග වගාව, ඒ වගේම වී ගොවිතැන අපනයන භෝග, මේ සියල්ල නිෂ්පාදනය කරන්න පුළුවන් මහපොළොව. තව පැත්තකින් ගත්තොත් සංචාරක කර්මාන්තය දේශ විදේශ රටවල්වල සංචාරක ආකර්ෂණය දිනාගත්ත මේ පුංචි දූපත, මේ කියන සියලු හැකියාවන්, මේ කියන සියලු ස්වභාවික සම්පත් සියල්ල තියෙද්දි අපි, මම මීට පෙර කිව්වා වගේම, අපි නිධානයක් උඩ ගෝණි පඩංගුවක් කියලාගෙන හිගා කන ජාතියක් බවට පත් වෙලා තිබෙනවා, පරිවර්තන වෙලා තිබෙනවා කම්පණී එක. ඒ වගේම තමයි දීර්ඝ කාලයක් විවිධ කැපකිරීම් කරලා රට වෙනුවෙන් කටයුතු කරපු අයටත් සතුටක් තෘප්තියක් ලබන්න බෑ අද මේ එල්ල වෙලා තියෙන පොදු විවේචනයේ. ඒ වගේම තමයි මේ විවේචනයේ තව තවත් වර්ධනය කර ගන්නා ක්‍රියාවලියක් මේ පාර්ලිමේන්තු අභ්‍යන්තරයේම අපි දැකලා තිබෙනවා. අපි දන්නවා සමාජයේ දැන් නිකන් හරියට මේ සමාජ කැඩපත, සමාජයත් එහෙමයි, සාමාන්‍ය සමාජය කොහොමත් එහෙමයි තමයි, ඒකට අපිට සමාව දෙන්න පුළුවන්. හැබැයි මේ සමාජයේ බිම් මට්ටමේ ඉඳලා රාජ්‍ය සේවකයෝ විදියට, නිලධාරීන් විදියට, අධිකරණ ශ්‍රේෂ්ත්‍රයේ නීතිඥයන් විදුසුරුවන් විදියට, තව පැත්තකින් ගත්තොත් ගුරුවරුන් විදියට, ආචාර්ය මහාචාර්යවරුන් විදියට, විවිධ විදියට ෆිල්ටර් වෙලා උඩට එන අයගේ ගුණාත්මක භාවයක් බිමේ සමාජයේ සාමාන්‍ය ජනතාවට පෙනෙන්න ඕන. අපි ගත්තොත් ප්‍රාදේශ සභාව, පළාත් සභාව, නගර සභාව නැත් පාර්ලිමේන්තුව දක්වා ආපු අය, එහෙම ෆිල්ටර් වෙලා ආපු අයගේ ගුණාත්මක භාවයක් සමාජයට පෙනෙන්න තියෙන ඕනේ. රටට ආදර්ශයක් දෙන්න පුළුවන්කම තියෙන ඕනේ. බිමේ මරණාධාර සමිතියක ව්‍යවස්ථාවට අනුකූලවත් හැසිරීමක් තිබෙනවා. ඒ හැසිරීම එතර මිනේට ගැලපෙන්නේ නැත්නම් කණෙන් අල්ලලා දොට්ට දාන එළියට දාන මරණාධාර සමිතියක තත්ත්වෙත් ඒකනම්, ග්‍රාම සංවර්ධන සමිතියක තත්ත්වෙත් ඒකනම්, යෞවන සමාජයක තත්ත්වෙත් ඒකනම්, අපි දන්නා බොහෝ ප්‍රාදේශීය විවිධ සංවිධානවල තත්ත්වෙත් ඒකනම්, පාර්ලිමේන්තුව ඇතුලේ තියෙන්නට ඕන අශෝභන විදියට හැසිරෙනවා නම්, අශෝභන විදියට කතා කරනවා නම්, රටට දෙන්නේ වෙන විකෘති පණිවිඩයක් නම්, ඒක දුෂ්ටකම, නරුමකම, මනුස්සකම ඉක්මවාගේ අමානුෂිකත්වය නම් නිර්මාණය කරන්නේ, මේක ඇතුලේ නීති සම්පාදනය වෙන්න ඕන කණෙන් අල්ලලා එළියට අදලා දාන්න. අද අපි දන්නවා අපි වචන කතා කරද්දි වචන එළියට දාද්දි පරිස්සම් වෙනවා. අපි ඊට ඒ පුරුදු පුහුණු අපි ලබලා තියෙනවා. හැබැයි මේ පාර්ලිමේන්තුවේ සමහර අය කතා කරද්දි ගෙදර හැසිරීම හොඳට පේනවා, ගමක් ඇතුලේ හැසිරීම අපිට හොඳට පේනවා, හරියට පාතාල නායකයෝගේ හැසිරීම, රස්තියාදුකාරයන්ගේ, අයිආර්සිකාරයන්ගේ හැසිරීම අපි මේ පාර්ලිමේන්තුවේ සමහර අයගෙන් දකිද්දි මේ සාමාන්‍ය සමාජයේ විවේචනයට, වෛරයට වැඩි පාත්‍ර වෙන එක පිළිබඳව කතා කරන්න දෙයක් ඉතුරු වෙලා නැහැ. ඒ නිසා මේ පාර්ලිමේන්තුවේ සියලු දෙනාගේ වගකීම, පාර්ලිමේන්තුවේ ගරු කතානායකතුමාගේ වගකීම තමයි අපිට අනාගත අනතුරක් තිබෙනවා. ඒ අනාගත අනතුරට නැවත බිමේ සංවිධානය කරන මේ බොරදියේ මාළුබාන විවිධ ත්‍රස්ත කල්ලි, මූලධර්මවාදී කල්ලි, අන්තවාදී ආගමික කල්ලි, එන්ජිඕ කල්ලි, විවිධ බලවේග, දෙස් විදෙස් චරපුරුෂ විවිධ සේවාවන් විතරක් නෙවෙයි, විවිධ අපේ රටට හතුරු බටහිර බලවේග, අපේ රටට හතුරු විවිධ අරමම කියපු බලවේග මුදල් වියදම් කරලා ඒ කල්ලි කණ්ඩායම් නඩත්තු කරලා මේ පාර්ලිමේන්තුවටත්, මේ පාර්ලිමේන්තු ප්‍රජාතන්ත්‍රවාදයට විරුද්ධවත් කැරලි කලකෝලහල දෙන, ඒ වගේම මේ තත්ත්වය සමූල ඝාතනය කරන තත්ත්වයක් නිර්මාණය වෙනවා. ඒ විතරක් නෙවෙයි, අද ප්‍රභාකරන් හිටියනම් ඒ ප්‍රභාකරන් වටේත් එකතු වෙන සිංහල ජාතිවාදීන්, අන්තවාදීන් පිරිසකුත්, මූලධර්මවාදී පිරිසකුත් ඒක ඇතුලේ ඉන්නවා. එහෙම පිරිස් මේ සමාජයේ නිෂ්පාදනය වෙන එක වළක්වන්න පුළුවන්කමක් ලැබිලා නැහැ. ඒ නිසා මේ මැතිවරණ ක්‍රමයේ විකෘති එකක්, මේ මැතිවරණ ක්‍රමය ඇතුලේ යහපත් ගුණගරුක මහජන නියෝජිතෙක් නිර්මාණය වෙන්නේ නැහැ. මේ ව්‍යවස්ථාව, ඒ වගේම මේ මැතිවරණ ක්‍රමය, මේ සමස්තය විකෘති. මේ තත්ත්වයට දැන් සදාකාලික තිත තියලා නව අභියෝග පිළිබඳව අපි වඩා හොඳින් තේරුම් අරගෙන මේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාවට සහෝදරත්වෙන් ජීවත් වෙන්න පුළුවන්, මේ රටේ ස්වභාවික සම්පත් ඇතුලේ මේ රට අභිවෘද්ධිය සංවර්ධනය කර අරගෙන යන්න පුළුවන් නව සංවාදයක් අපිට, නව සංවාදයක් අපිට අත්‍යවශ්‍ය වෙලා තිබෙනවා. ඒ නිසා මම හිතනවා මේ කියන සියලු කාරණා පිළිබඳව, මේ සියලු කාරණා, මේ සියලු ඛේදවාචකයන් පිළිබඳව අපි නැවත නැවත ඇවිල්ලා මේ පාර්ලිමේන්තුවේ ලැබෙන අවස්ථාව ඇතුලේ තවදුරටත් ඒ වෛරය වැඩි වෙන ආකාරයට හැසිරෙන්නේ නැතුව අපි මේ ගුණාත්මක භාවය රැකෙන ආකාරයට, ආදර්ශමත් මහජන නියෝජිත වෙන ආකාරයට ප්‍රතිපත්ති සම්පාදනය කරන්න පුළුවන්, ජාතික ප්‍රතිපත්ති හදන්න පුළුවන්, විවිධ නීති හදන්න පුළුවන් අයගෙන් සමන්විත පිරිසක් විදියට මෙන්න මේ කියන தත්ත්වය, මේ කියන පාර්ලිමේන්තුව පරිවර්තනය කරන්න පුළුවන් නම් අනාගතයේ අරමප කියපු ත්‍රස්ත ප්‍රජාතන්ත්‍රවාදය විනාශ කරන ත්‍රස්ත කල්ලි කණ්ඩායම් වලට මේ தත්ත්වය පාවිච්චි කරලා බොරදියේ මාළු වාරණ දැරි වාතාවරණයක් නිර්මාණය වෙයි කියන ප්‍රාර්ථනාව සමගින් මේ අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ස්තුතිය පුද කරමින් මගේ වචන ස්වල්ප අවසන් කරනවා.
ඉසුදිගරු මන්ත්‍රීමනි, ඊළඟට ගරු වෛද්‍ය සීතා අරම්පොල සමා වෙන්න අපේ SMM මුෂාරප් මන්තුම ඔබතුමාට විනාඩි 5ක් කාලයක් ලැබෙනවා.
විනාඩි 5ක්ද?
25 විනාඩි 5යි.
ඉන්ද්‍රය තිනම් පාර්ලිමේන්තු உறுப்பினர் கஜேந்திர குமார் அவர்கள் பேசுகிற போது வடகிழக்கு மாகாணங்களில் நடக்கின்ற சில இனவாத செயல்கள் சம்பந்தமான தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தார். அவருடைய இந்த கருத்தை நான் ஆமோதிக்கின்றேன். வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலே சில பௌத்த துறவிகளினுடைய செயல்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கனவாக இருக்கின்றன. மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு தேரர் அண்மையிலே பேசுகிற போது தமிழ் மக்களை, அவர்கள் எவராக இருந்தாலும் சரி தமிழ் மக்களை கண்டம் துண்டமாக வெட்டுவேன் என்பதான ஒரு எச்சரிக்கையை அவர் வீடியோ காணொலி ஊடாக அவர் விடுத்திருந்தார். அவ்வாறு கண்டம் துண்டமாக வெட்டுவேன் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்த ஒரு பௌத்த பிக்கு இன்று வரையிலும் கைது செய்யப்படவில்லை, அவருக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் இந்த நாட்டிலே ரூல் ஆஃப் லோ, ஒரு சட்ட ஆட்சி நடக்கிறதா என்பதான ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையிலே ஒரு பொருளாதாரத்தின் கெடுபிடிக்குள் விழுந்து இந்த நாடு சின்ன பின்னமாகிய நிலையிலிருந்து ஓரளவு நாங்கள் மூச்சுவிட தொடங்கி இருக்கிற இந்த சூழலிலே மீண்டும் இனவாத ரீதியிலான மோதலை உருவாக்கும் வண்ணமான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இந்த வடகிழக்கிலே நடந்து வருகிறது. எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த நாட்டிலே, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைத்ததற்காக ஜனாதிபதி அவர்களை நாம் பாராட்டுகின்ற அதே வேளையிலே இந்த இனவாத ரீதியான போக்குடையவர்களை அடக்கி ஆள்வதற்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தை உருவாக்குகின்ற இந்த உயரிய சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவர் அம்பிட்டிய சுமரத்ன தேரர் என்பவர், அவருடைய சாதாரணமாக அவர் பேசுகிற முறைமையை பார்த்தாலே அவர் எத்தகையவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்று மட்டக்களப்பிலே இனவாதத்தை உருவாக்குகிற வகையிலே அவர் பல்வேறு கருத்துக்களை வெளியிடுவதும், உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் கருத்துக்களை வெளியிடுவதையும் யாரும் இன்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கொப்பவேதான் நான் இருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பிரதேசத்திலும் கூட ஒரு பௌத்த துறவி, இதற்கு முன்பு இந்த எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரதேசத்தை மையப்படுத்தியதாக பல்வேறு விடயங்களின் ஊடாக அந்த மக்களை அப்புறப்படுத்த முயற்சி செய்தார். அத்தனையும் நாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இந்த இறைவனுக்கு முதலில் நன்றி. அதே போன்று இந்த அரசாங்கமும் அதற்கு தேவையான சில நியாயங்களை புரிந்து கொண்டு அதற்கு உதவி செய்தது. அதே சமயத்தில் இப்போது அவர் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்ட இடங்கள் எல்லாம் சென்று அது தங்களுக்குரியது அல்லது தொல்லியல் இடங்களுக்குரியது அல்லது வனாந்தரத்துக்குரிய மக்கள் அளிக்கின்றார்கள் என்பதாக எல்லாம் மிக பொய்யான கருத்துக்களையும் கட்டுக்கதைகளை முட்டிக்கொண்டு இன்று பல்வேறு தேசிய ஊடகங்களிலே இவ்வாறான செய்திகளை பரப்புகின்ற நிலைமைகளை நாம் பார்க்கின்றோம். இன்று இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அபத்தம் என்னவென்றால், ஒரு செய்தியினுடைய உண்மை தன்மை பற்றி அறிவதற்கான ஒரு முகாந்திரம் இல்லை. ஒருவர் ஒரு செய்தியை சொல்கிற போது அது தேசிய ஊடகம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், பத்திரிகையாக இருக்கலாம், அந்த பத்திரிகைகளும் செய்திகளும் அந்த செய்திகளை வெளியிடுகின்றன. இதனுடைய உண்மை தன்மை என்ன? இவ்வாறான போலி செய்திகளை வெளியிட்டால் இவர்களுக்கான தண்டனை என்ன என்பது பற்றியதான ஒரு ரெகுலரைசேஷன் ஒன்று இங்கு தேவைப்படுகிறது. ஒரு முகாமைத்துவம், ஒரு ஒழுங்குபடுத்தல் முறை ஒன்று தேவை. அண்மையிலே இந்த ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறைமை பற்றி ஜன ஜனாதிபதி அவர்கள் புதிய சட்டமூலத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசிய போது உடனடியாக ஜனநாயகவாதிகள் என்ற போர்வையில் சில பேர் கிளர்ந்தெழுந்து விடுவார்கள். இந்த ஊடகம் நிச்சயமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஒருவர் விரும்பியவாறு ஒரு செய்தியை பரப்பி அந்த செய்தியின் ஊடாக ஒரு நல்லவரை கெட்டவராகவோ அல்லது ஒரு இல்லாத ஒரு நிலையை உண்மை நிலையாகவோ எடுத்துச் சொல்கிற ஒரு நிலைமை இந்த நாட்டிலே மிகவும் அபத்தமான ஒரு நிலைமை. எனவே அந்த நிலைமை மாற்றம் பெற வேண்டும். அண்மையிலே எமது பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில் அவர்கள் கூட பொத்துவிலுக்கு விஜயம் செய்திருந்த நிலையில் அங்கே உள்ள ஒரு பகுதிக்கு சென்று மிக பிழையான தவறான பொய்யான கருத்துக்களை எல்லாம் அந்த குறிப்பிட்ட பௌத்த பிக்குவை வைத்துக் கொண்டு அந்த பகுதியை மக்கள் அளிக்கிறார்கள். அங்கே டிஐஜிக்கு 10 ஏக்கர் காணி இருக்கிறது, பாராளுமன்ற உறுப்பினருடைய சொந்தக்காரருக்கு காணி இருக்கிறது என்பதாக மிக பச்சை பொய்யான கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டார். அதன் பின்னர் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து அவரை நேரடியாக சந்தித்து உட்கார வைத்து நான் அவரிடம் பேசினேன். நீங்கள் பேசிய இந்த விடயத்திலே 100% பொய்யான கருத்துக்கள். நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள், படித்த ஒரு கற்று தேர்ந்தவராக இருக்கிறீர்கள், ஆனால் உண்மை நிலை எதுவென்று தெரியாமல் யாரோ ஒருவர் சொல்வதை கொண்டு நீங்கள் ஒரு கருத்தை பொதுவெளியிலே வெளியிட்டு இந்த நாட்டிற்குள் ஒரு பிளவை உண்டு பண்ண நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். இந்த மிகவும் மூன்றினமும் சந்தோஷமாக வாழ்கிற ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த ஊருக்குள் ஒரு பிரச்சனையை உருவாக்க பார்க்கிறீர்கள். இது மிக பாரதூரமான விடயம் என்பதாக நான் கூறிய போது அவர் கூறிய விடயத்தில் உள்ள தவறினை உணர்ந்து கொண்டார். எல்லாரும் இவ்வாறு பேசுவ ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு உட்கார வைத்து நாம் பேசிக் கொண்டிருக்க முடியாது. எனவே இந்த நாட்டிலே மிக பிழையான பொய்யான இனவாத ரீதியான மோதல்களை உருவாக்கக்கூடிய பொய்யான கருத்துக்களை கூறுபவர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதற்கான சட்டவாக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அம்பட்டிய தேரருடைய பேச்சுகளுக்கு பின்பு இதுவரையிலும் அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த நாட்டிலே நீதிமன்றத்திற்கும் மேலாக சட்ட அரசியல் அமைப்புக்கும் மேலாக பௌத்த பிக்குகள் இருக்கிறார்களா என்பதை இந்த சட்டசபையில் இருப்பவர்கள் அல்லது இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். எனவே யாராக இருந்தாலும் குற்றம் புரிந்தால் அது குற்றம் தான். அந்த குற்றத்திற்கான தண்டனை பெற்றுக் கொடுக்கும் வகையிலான விடயங்கள் இங்கே எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். எனவே இந்த உயரிய சபையில் அத்தகைய ஒரு விடயம் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். எனவே இன்று பேசிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அவருடைய கருத்தில் மிகுந்த ஆதங்கங்கள் இருந்தன. இவ்வாறு ஒரு இனத்தை அழிப்பேன் என்று பகிரங்கமாக பேசி ஒருவர் நடமாடுகிறார் என்றால் அதற்கு எதிராக இன்று இந்த பாராளுமன்றத்தில் ஒரே விடயத்தை மீண்டும் மீண்டும் பேசுகிறார்கள். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் ஒரு நாளிலே அதிகமான நேரத்தை வீணாக கழிக்கிறார் இந்த பாராளுமன்றத்திற்குள். அது மாத்திரமல்லாமல் தேவையில்லாத விடயங்களுக்கு நாங்கள் நேரம் செலவழிப்பதை விட இந்த நாட்டிற்குள் பிளவை உண்டு பண்ணக்கூடிய இனவாத ரீதியான மோதல்களை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கான ஒரு முகாந்திரம் உருவாக்கப்பட வேண்டும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் நேற்று ஒரு ஊடக சந்திப்பில் பேசிய ஒரு காணொலியை பார்த்தேன். ஜனாதிபதி எல்லாவற்றுக்கும் ஷட் அப் அண்ட் சிட் டவுன் என்று சொல்கிறார் என்று கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார். அதில் குறிப்பாக அண்மையிலே தொல்லியல் அதிகாரிகளோடு பேசுகின்ற போது ஜனாதிபதி அவர்கள் கூறிய வார்த்தையை அவர் சுட்டிக்காட்டி பேசினார். வடகிழக்கில் இருக்கின்ற எங்களுக்குத்தான் தொல்லியலால் வருகின்ற பிரச்சனை, இந்த வைல்ட் லைஃப் ஃபாரஸ்டினால் வருகிற பிரச்சனை தெரியும். எனவே தொல்லியல் அதிகாரிகள் என்பவர்கள், இந்த வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் அதிகாரிகள் என்பவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதி சட்ட அதிகாரங்களுக்கெல்லாம் மேலாக நின்று இந்த மக்களினுடைய இடங்களை ஒடுக்குவதும் மக்களை அப்புறப்படுத்துவதற்கும் காட்டுகின்ற முஸ்லிம்கள் அதனுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும். அதிமேலாக ஜனாதிபதி அவர்கள் தான் இன்று இந்த தொல்லியலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று வைல்ட் லைஃப் ஃபாரஸ்டினால் அநியாயமான முறையில் அபகரிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பதிலே அவருடைய அந்த முயற்சி எங்களுக்கு பாராட்டத்தக்கதார். இன்று பல ஆயிரக்கணக்கான காணிகள் விடுவிக்கப்படுவதை மக்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். எனவே பொறுப்புடன் கருத்து கூறுகின்ற ஒரு நிலைமையை எதிர்க்கட்சி உறுப்பினரிடம் நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு விழாவிராய். எனவே வாய்ப்புக்கு நன்றி கூறி
விடைபெறுகிறேன். வைத்த சீதாரம் போல அமத்துமியுமியிட்ட வினாடி பாலோ காலே கிளம்பினோம்.
முலாசுனி சிறிந்த மந்திரி துமணி ஈயே இந்தலா அது வெனக்காங் மே பார்மேந்து சபாகர்பே துளதி அப்பிட்ட அகன்ன லபுனே தக்கின்ன லபுனே சபாகத கெருனே இக்கினே காட சோதனா கரன சோதனா பாத்ர தூஷிதையன்கன வரத கருவான்கன பொருன்கன எம நத்தம் சமாஜியத்துல சிதுவன போகோ வரதிகன எவனி வாத்தாவரணி அக்துலதி அக்கொல் சந்தீலா சம்மதகரன பணத்தக் வெனுவட சாதுகாரதீலா சம்மதகரகத ஹக்கி பணத்தக் அவசானே விவாதி அவசானே கதாகிரீமுட லபீமத் ஏபிரிபந்தவ எஹி மூலிகத்வேக தமாத்தியாஷே வெனுவென் கருணு இதிரிபாத் கிரீமுட லபீமத் மாலத பாக்யாக் கொட சலகனவா ஈயினல அத வெனகாங் மே சபாகபே கியவுனு சபாகத கெருனு போஹோ லியகிவிலி அத்தரட மா அத இதாமத் புண்ணியவந்த லியகிவில்லாக் எகத்து கேனவா ஏ லியவில்ல மகே அத்தே தியனவா ஹி சந்தஹன் வெனவா மத்தியம பலாட்டே மஹனுவர டிஸ்ட்ரிக்கே பாத ஹேவா ஹட கம் 10 கோரலே கலஹ டெல்டோட ජනපදයේ අංක 13 දරන ස්ථානයේ පදිංචි සකල සූර්ය මුදියන්සේලාගේ මුදියන්සේ වන මම මට පහත සඳහන් ප්‍රකාර අයිති මේ ඉඩම අපට ස්වර්ග මොක්ෂ සම්පත් ලබා දීම අපේක්ෂාවෙන් සසුන්ගතව වැඩ සිටින දෙල්තොට ධම්මජෝති ස්වාමින් වහන්සේගේ සංකල්පයක් අනුව ඉදිවන ගිලානෝපස්ථාන මධ්‍යස්ථානයට භක්ති ආධාර කරන කොටගෙන ත්‍රිලෝකාග්‍ර වූ අප තථාගත සම්බුද්ධ රාජෝත්මයන් වහන්සේ පූජෝපහාරයක් වශයෙන් පහත් සඳහන් කොන්දේසි වලට යටත්ව මහබාරකාර දෙපාර්තමේන්තුවේ ජාතික භික්ෂු ගිලානෝපස්ථාන මධ්‍යස්ථාන භාරයට තෑගි කර අයිති කර හිමිකර පවරා දුනිමි. මේ තමයි අපගේ දෙල්තොට ධම්මජෝති අපේ හාමුදුරුවන් වහන්සේගේ පියාණන් විසින් මේ ගලහා භද්‍රවති ජාතික භික්ෂු ගිලානෝපස්ථාන මධ්‍යස්ථානය වෙනුවෙන් ලබා දුන් ඉඩමේ ඒ ඔප්පුවේ සඳහන් කරුණු කාරණා. මං හිතන්නේ එතුමන් පිළිබඳ අමතක කරලා, එතුමන්ගේ භාර්යාව පිළිබඳ අමතක කරලා අද මේ පනතාව කටයුතු අවසාන කළොත් එය මදිපුංචිකමක්. මම හිතන්නේ මීට පෙර කතා කරපු අනුරාධ මන්ත්‍රීතුමා තිතා ගෞරවයෙන් උන්වහන්සේගේ දෙමව්පියන් පිළිබඳ සිහිපත් කළා. ඉතිහාසයේ පුරාම අපේ රටේ භික්ෂු ගිලානෝ උපස්ථානයේ කොතරම් මගේ කොට සැලකුවද කියන එක අතීතයේ මේ රටේ ප්‍රධානම රෝහල් විදිහට ඉතිහාසගත පැරණිම රෝහල් විදිහට ඉතිහාසගත වෙලා තියෙන ආලාහන පිරිවෙන අසුරේ තිබුණු භික්ෂු රෝහල ගැන සඳහන් වෙනවා. පරාක්‍රමබාහු රජතුමා තමුන්ගේ ප්‍රමුඛ කටයුත්තක් විදිහට සැලකුවේ වෛද්‍යවරුන්ටවත් නීතිඥවරුන්ටවත් රජයේ මැතිඇමතිවරුන්ටවත් රෝහලක් හදන එක නෙවෙයි, භික්ෂූන් වහන්සේලා උදෙසා රෝහලක් හදන එක. ඉතින් එවැනි පූර්වාදර්ශ තිබුණු ජාතියක කොටස්කරුවන් හැටියට තමයි මේ මුදියන්සේලාගේ මුදියන්සේ මහතා තමුන්ගේ පුත්‍රයා ශාසනයට පූජා කර නිහඬව ඉන්නේ නැතුව උන්වහන්සේගේ ඉතුරු කර්තව්‍යයන් සාර්ථක කර ගැනීම උදෙසා මෙවන් වූ පුණ්‍ය කර්මයක් සිද්ධ කළා තියෙන්නේ. තමන්ගේ පණ දෙවෙනි කොටගෙන මේ ස්ථානය සුරක්ෂා කිරීමට දියුණු කිරීමට එහි ප්‍රගමණය උදෙසා වැඩ කටයුතු කරන ඒ දෙල්තොට ධම්මජෝති අපේ හාමුදුරුවන් වහන්සේට මේ සියලු පුණ්‍යවන්තකම් අනුමෝදන් වෙන අතර උන්වහන්සේට ශක්තිය ධෛර්යය ලබා දීම උදෙසා තමයි මේ පණත් කැටුම්පත මේ සභාවේ අද සම්මත වෙලා සෞඛ්‍ය අමාත්‍යාංශය විසින් එහි නඩත්තු කටයුතු තමුන්ගේ භාරකාරත්වයට ලබා ගන්නේ. උන්වහන්සේලාට නේවාසික පහසුකම් ලබා දීම, අවශ්‍ය වෙන ඖෂධ ඒ ප්‍රතිකර්ම ලබා දීම, උන්වහන්සේලාගේ ජීවිතයේ අවසාන කාලයේ ඉතා සතුටින් ගත කිරීමට අවශ්‍ය වෙන ධර්මය ආශ්‍රිත කටයුතු කරන්නට ඕනේ, මානසික සෞඛ්‍ය දියුණු කර ගැනීමට අවශ්‍ය වන්නා වූ සියලු පහසුකම් ලබා දීමේ පොරොන්දු පත්‍රයක් විදිහටයි ඇත්තටම මේ පනත අද මේ සභාගමේ සම්මත වෙන්නේ. ඒ තිබෙන අඩුපාඩු ගැන බොහෝ මන්ත්‍රීවරුන් කතා කළා. ඒට අවශ්‍ය වෙන රථ වාහන පිළිබඳව, වෛද්‍යවරුන්ගේ සේවා පිළිබඳ, ගිලන් රථයේ අඩුපාඩු පිළිබඳව මා හිතනවා සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ නිලධාරීනුත් තව මේ මොහොතේ සිටින නිසා එවැනි සියලු අඩුපාඩු හෙටින් ආරම්භන ඒ අනාගතය තුළදී අඩුපාඩු සකස් කරලා මේ පුණ්‍ය කර්මය ඉතාමත් පූර්ණ පුණ්‍ය කර්මයක් බවට පත් කරන්නට ඔවුන්ගේ සහයත් අපිට ලැබෙයි කියලා මා හිතනවා. ඒ ආකාරයෙන් සාර්ථක විදිරියට ගෙනියන්න පුළුවන් ඒ ආකාරයේ භික්ෂු ගිලානෝපස්ථාන මධ්‍යස්ථානයක් නඩත්තු කරන්නට ඒ අවස්ථාව ලැබීමම සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ ලද භාග්‍යයක් කියලා මම හිතනවා. ඒ විතරක් නෙමෙයි මේ පනත් කෙටුම්පත අද මෙතනට එන්නට ඒ සඳහා සහය ලබා දීපු සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ එදා සිට අද වෙනකම් කටයුතු කරපු සියලුම අමාත්‍යවරුන්, සියලුම නිලධාරීන්, ඒ විතරක් නෙමෙයි ප්‍රදේශයේ ඉන්න ඒ සියලු සහයෝගය ලබා දුන්න දේශපාලඥයන් ඇතුළු සියලුම අනිකුත් පුරවැසියන්, නීති කැටුම්පත් නීති ප්‍රති දෙපාර්තමේන්තුව, නීති කැටුම්පත් ආයතනයේ සියලු නිලධාරීන්ටත්, සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ නීති කටයුතු භාරව සිටින සියලු නිලධාරීන්ටත් අද දවසේ මේ කරන පුණ්‍ය කර්මයේ පුණ්‍යානුමෝදනාව සිද්ධ කරන්න අවශ්‍ය වෙනවා. ඒ විතරක් නෙමෙයි මේ කටයුතු මේ විදිහට සම්මත වීම විතරක් මදි, ඒ කටයුතු ඉදිරියට පවත්වාගෙන යාම සඳහාත් නිලධාරීන්ගේ ඒ උත්සාහය විතරක් නෙමෙයි උදව්ව අවශ්‍ය වෙනවා, කැපවීම අවශ්‍ය වෙනවා. සියලු දෙනා සිදු කරපු කටයුතු වෙනුවෙන් සෞඛ්‍ය අමාත්‍යවරයා වෙනුවෙනුත් මීට පෙර කටයුතු කරපු සෞඛ්‍ය අමාත්‍යවරු වෙනුවෙනුත් මාගේ ස්තුතිය පිරිනමනවා. ඒ වගේම මා හිතනවා මේ කටයුත්ත අද දවසේ සාර්ථක කරගන්න මේ අරමුණ වෙනුවෙන් මේ අවස්ථාවේදී තමුන්ගේ අදහස් ප්‍රකාශ කරමින් ඒ සියලු උදව් උපකාර සහ සහය ලබා දුන් සියලු දෙනාටත් ස්තුතිවන්ත වෙමින් මා නිහඬ වෙනවා. සියලු දෙනාටම තෙරුවන් සරණයි.
බොහොම ස්තුති කරනවා මාත්මිනි. අද දින න්‍යායපත්‍රයේ විෂයාංක 58 ගලහා භද්‍රවතී ජාතික භික්ෂු ගිලවුණෝපස්ථාන මධ්‍යස්ථාන භාරය 50 කෙටුම්පත දෙවනවර කියවීම සභාව එකඟද? කාර්ක සභා අවස්ථාව. ගලහා භද්‍රවතී ජාතික භික්ෂු ගිලවුණෝපස්ථාන මධ්‍යස්ථාන භාරයේ 50 කෙටුම්පත පළවෙනි වගන්තිය සභාව එකඟද?
ආයි.
දෙවෙනි වගන්ති සභාව එකඟද?
ආයි.
තුන්වෙනි වගන්ති සභාව එකඟද?
ආයි.
හතරවෙනි වගන්ති සභාව එකඟද?
ආයි.
පස්වෙනි වගන්තිය සංසද ඉදිරිපත් කිරීමට ගරු අමාත්‍යතුමා.
පස්වෙනි වගන්තිය තුන්වෙනි පිටුව 22 පේළියේ සිට 24 වන පේළිය දක්වා වන පේළි. ඒ පේළි දෙකද ඇතුළුව ඉවත් කොට ඒ වෙනුවට පහත දක්වන කොටස ආදේශ කරන්න. 6 මහා බාරකරවරයා හෝ ඔහුගේ නියෝජිතයෙකු, 7 මහනුවර දිස්ත්‍රික්කයේ දිස්ත්‍රික් ලේකම්, 8 මධ්‍යම පළාතේ පළාත් සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂක, 9 දොළුව දිස්ත්‍රික් ලේකම් කොට්ටාසිය දිස්ත්‍රික් ලේකම් සහ 10 ශ්‍රී දළදා මාලිගාවේ දියවඩන නිලමේ හෝ ඔහුගේ නියෝජිතකු සහ ක්‍රෝස් ඉන්ටරෙට් කමස්.
පස්වන වගන්ති සංශෝධන සහිතව සභාව එකඟද?
ආයි.
6වෙනි වගන්ති සභාව එකඟද?
ආයි.
7වෙනි වගන්ති සභාව එකඟද?
ආයි.
8වෙනි වගන්ති සභාව එකඟද?
ආයි.
9වෙනි වගන්ති සභාව එකඟද?
ආයි.
10වෙනි වගන්තිය සංශෝධන ඉදිරිපත් කිරීමට ගරු අමාත්‍යතුමා.
10වෙනි වගන්තිය 7වෙනි පිටුව 6වෙනි පේළිය ඉවත් කොට ඒ වෙනුවට පහත් දක්වන කොට සාදේශ කරන්න 11 දෙනෙකු විය යුතුය. ඉන්වර්ටඩ් කම විතින් ඉන්වර්ටඩ් කම.
10වෙනි වගන්තිය සංශෝධන සහිතව සභාව එකඟද?
ආයි.
11වෙනි වගන්තිය සභාව එකඟද?
ආයි.
12වෙනි වගන්තිය සභාව එකඟද?
ආයි.
13වෙනි වගන්තිය සභාව එකඟද?
ආයි.
14වෙනි වගන්තිය සභාව එකඟද?
ආයි.
15වෙනි වගන්තිය සභාව එකඟද?
ආයි.
16වෙනි වගන්තිය සභාව එකඟද?
ආයි.
17වෙනි වගන්තිය සභාව එකඟද?
ආයි.
18වෙනි වගන්තිය සභාව එකඟද?
ආයි.
19වෙනි වගන්තිය සභාව එකඟද?
ආයි.
20වෙනි වගන්තිය සභාව එකඟද?
ආයි.
කෙටුම්පත කාරක සභා වේදී සලකා බලා සංශෝධන සහිතව සම්මත කරන ලද බව දන්වනු කැමැත්තෙමි. තුන්වනර කියවීම කරු අමාත්‍යතුමා.
අනත් කෙටුම්පත දැන් තුන්වර කිවිතය යෝජනා කරමි. තවද කෙටුම්පතේ සූදුපත්වල භාෂා දෝෂ, මුද්‍රණ දෝෂ, ව්‍යාකරණ දෝෂ හා අංක දෝෂ නිවැරදි කර ගැනීම සහ අනුශාංගික සංශෝධන සඳහා අවසර දෙන ලෙසද ඉල්ලා සිටිමි.
සභාව එකඟද?
ආයි.
ගලහා භද්‍රවතී ජාතික භික්ෂු ගිලවුණෝපස්ථාන මධ්‍යස්ථාන භාරය 50 කෙටුම්පත 3 වෙනිවර කියවා සංශෝධන සහිතව සම්මත කරන ලද බව දන්වනු කැමැත්තෙමි.